அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவகுமார் மற்றும் விஷ்ணுபிரியா. ரியோவில் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் ரஷ்ய அணி முழுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதற்கு தனது கோபத்தை ரஷ்யா வெளிப்படுத்தியுள்ளது.
На наш взгляд, произошло абсолютно беспрецедентное решение, когда все сборные команды...
Россия பிரதமர் இந்த தீர்ப்பு ஒரு இழிந்த இரட்டை நிலை கொண்ட தீர்ப்பு என விவரித்துள்ளார். விளையாட்டுகளுக்கான நடுவர் மன்றம் அளித்த இந்த தீர்ப்பு முதுகில் குத்துவது போன்றது என ரஷ்ய மாற்றுத்திறனாளிகள் கோபத்துடன் தெரிவித்துள்ளனர். தடை விதிக்கப்பட்ட காரணங்களுக்கு எதிராக ரஷ்யா எந்த ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கவில்லை என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
பால்டிக் குடியரசு நாடுகள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டால் அவர்களை பாதுகாப்பதாக நேட்டோ உறுதியளித்திருப்பதை அமெரிக்கா மதிக்கும் என பால்டிக் குடியரசுக்கு அமெரிக்க துணை அதிபர் ஜோ பைடன் உறுதி தந்துள்ளார். லாட்டியாவின் தலைநகர் ரிகாவிலிருந்து பேசிய பைடன் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என தெரிவித்தார். லாட்வியா, லித்துவேனியா மற்றும் எஸ்டோனியா நாடுகள் ரஷ்யாவால் படையெடுக்கப்பட்டிருந்தால் உதவி செய்திருக்க மாட்டோம் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
ஈராக்கின் வடக்கில் உள்ள மொசூல் நகரத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர சண்டை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அந்த நகரத்தில் உள்ள 700,000 மேற்பட்ட மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படலாம் என ஐநா எச்சரித்துள்ளது. ஐநாவின் அகதிகளுக்கான முகமையைச் சேர்ந்தவர்கள் இடம்பெயரும் பொதுமக்களை தங்க வைக்க முகாம்களை அமைப்பதற்கு முயற்சிகளை எடுத்து வருவதால் தாங்கள் பெரும் சவால்களை சந்தித்து வருவதாக தெரிவித்துள்ளனர்.
Contingency plans have been drawn up to provide shelter for up to 120,000.
ஐநாவின் அகதிகளுக்கான முகமையிடம் நிதி பற்றாக்குறையாக உள்ளது. மேலும் அந்த முகமை அகதிகளுக்கான வரவேற்பு மையங்கள் ஏற்படுத்த உரிய இடத்தை கண்டறிய சிரமப்பட்டு வருகிறது.
சிரியாவின் வடக்கே உள்ள ஹசாக்கா நகரில் மோதலில் ஈடுபட்டிருந்த குர்து மற்றும் சிரிய அரசு படைகள் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் தந்துள்ளனர். நீண்ட காலமாக இந்த நகரத்தின் மீதான கட்டுப்பாடு குர்து படையினர் மற்றும் இராணுவத்துக்கு இடையே இருந்து வருகிறது. ஆனால் கடந்த வாரம் இது மோசமான நிலையை எட்டியது. இந்த இரு பிரிவினருக்கும் இடையே தெருவில் சண்டைகள் நடைபெற்றன. ஒரு கட்டத்தில் அரசு வான்வெளி தாக்குதலை நடத்தியது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
மேற்கு கரை நகரமான நப்ளஸில் சிறையில் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளதை தொடர்ந்து விசாரணையை தொடங்கியுள்ளதாக பாலத்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் 2 போலீஸ் அதிகாரிகள் தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் அதில் ஈடுபட்ட குழுவின் தலைவர்தான் இந்த நபர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பாலத்தீனிய சிறைகளில் கைதிகள் நடத்தப்படும் விதம் குறித்து மனித உரிமை ஆர்வலர்கள் மிக தீவிரமான விமர்சனங்களை வைத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
அண்டை நாடான பாகிஸ்தானை பற்றி நேர்மறையான கருத்துக்களை தெரிவித்ததற்காக தேச துரோக வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையிலும் தனது கருத்தை மாற்றிக்கொள்ளவோ மன்னிப்பு கேட்கவோ முடியாது என கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நடிகையும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திவ்யா ஸ்பந்தனா தெரிவித்துள்ளார். திவ்யா ஸ்பந்தனாவின் திரைப்பெயர் ரம்யா. இஸ்லாமாபாத்துக்கு விஜயம் செய்த பின் பாகிஸ்தான் நரகமல்ல, அங்குள்ள மக்களும் நம்மை போன்றவர்கள்தான் என்று அவர் கருத்து தெரிவித்திருந்தார். பாகிஸ்தானை நரகத்துடன் ஒப்பிட்ட இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரின் கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பாக செயல்படும் அலுவலகத்தை அமைக்கும் சட்டத்திற்கு சபாநாயகர் அனுமதி வழங்கியுள்ளார். சபாநாயகர் கரு ஜெயசூரிய இன்று காலை சம்பந்தப்பட்ட சட்ட மூலத்திற்கு ஒப்புதல் அளித்து கையொப்பமிட்டதாக சபாநாயகரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்ட விதம் காரணமாக அரசியல் சாசனம் மீறப்படுவதாக கூட்டு எதிர்க்கட்சி குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளது.
ஷியா முஸ்லீம் மதகுருகளுக்கு தொடர்ந்து திட்டமிட்டு தொல்லை கொடுத்து வருவதாக பஹ்ரைன் அதிகாரிகள் மீது மனித உரிமை பிரச்சார குழு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த குழு மதகுரு ஒருவருக்கு அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக ஒரு வருடம் சிறை தண்டனை அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. பஹ்ரைன் அதிகாரிகளால் ஜூன் மாதத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக 56 மதகுருக்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அல்லது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.